السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي لا يرد أمره ولا يهزم جنده، مدمر القياصرة والأكاثرة والجبابرة، هازم الجيوش، الحي الذي لا يموت. والصلاة والسلام على الرحمة المهداة والنعمة المسداة سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا وشفيعنا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، اللهم يا معلم داود علمنا، ويا مفهم سليمان فهمنا. حجة الإسلام أبو حامد الغزالي رحمة الله عليه ينم மாதத்திற்குள் நடைபெறக்கூடிய இந்த இஸ்லாமிய மாநாட்டை ஒழுங்கு செய்து அதில் தலைமை கொண்டுள்ள இலங்கை ஷரியா கவுன்சிலின் கௌரவ தலைவர் அன்புள்ள மௌலவி மௌலானா அஷேக் ஹஸ்புல்லா ஹவரத் அவர்களே, ஷரியா கவுன்சிலின் செயலாளர் உள்ளிட்ட இன்னும் இதர நிர்வாகத்தை அலங்கரிக்கின்ற முக்கிய பொறுப்புகளையும் வகிக்கின்ற என் அன்புக்கினிய உலமா பெருந்தகைகளே, இந்த இடத்திலே அவர்களோடு சமபம் கேட்டு இந்த மாநாட்டை வழிநடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய கொழும்பூர் பெரிய பள்ளி வாயிலில் நிர்வாகித்திருக்கிறேன் ஊழியர்களே, பெருவரையை குறித்திருக்கக்கூடிய இலங்கை மதரசாக்களின் கௌரவ அதிபர்களே, உஸ்தாத்மார்களே, அவற்றின் என் அன்புக்கினிய மாணவ கண்மணிகளே, இங்கே வருகை தந்து இந்த மாநாட்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களே, ஊடகவியலாளர்களே, கொழும்புக்கு வெளியிலிருந்து வருகை தந்துள்ள முக்கிய பிரமுகர்களே, இந்த நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நெறியாளர்களை பணிபுரிகின்ற சகோதரர்களே, என் அன்புக்கினிய கௌரவமிக்க உலமா பெருந்தகைகளே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அறிவு ஆளுமை என்று ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் இறுதி நிகழ்வாக அது இருக்கிறது என்று நினைக்கிறேன். குடும்பத்தில் மூத்த பிள்ளையா பிறக்கவும் படாது, கூட்டத்தில் இறுதி பேச்சாக இருக்கவும் படாதுன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து சில பேர் எனக்கு அது அமைகிறது உண்டு, குடும்பத்தில் மூத்த பிள்ளை அது உண்மை, இது இந்த பீடை வந்து சேர்றது ரொம்ப கஷ்டமான பணி. உள்ள குடும்ப பொறுப்பெல்லாம் அவன் தலையில தான் இருக்கும், குடும்பத்தில் மூத்தவனா பிறந்தா கூட்டத்தில் இறுதியானவராக பேச போனா முன்னால விட்டவங்க விட்டதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லி போட்டுருங்கிறது அந்த மாதிரிலாம் கஷ்டமான பருவான பணியெல்லாம் வந்து சேர்றது இறுதி பிடிச்சாரதான் போனான். ஆகையினால இன்றைக்கு அப்படி ஒரு சொல்ல இல்லை, இதெல்லாம் ரொம்ப விரிவாகவே இறக்கு முன் பேசி அத்தனை பேரும் பேசியதனால் எப்படி இழந்து பெற்று விட்டது என்ற சந்தோஷத்தோடு எப்படியோ அழுத்து தலைத்து போயிருக்கிற உங்களோடு கொஞ்ச நேரம் போக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓர் அறிவு ஆளுமை என்பதை இப்படி ஒரு மாநாடு போட்டு பேச வேண்டும் என்ற அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் ஒரு வறுமை நிலையில் இல்லை என்பதை நான் உங்களிடத்திலே முதல் குறிப்பாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். இமாம் கஸ்ஸாலி அவர்கள் யார், அவர்களின் அறிவு என்ன, ஆளுமை என்ன, ஆற்றல் என்ன, இவை தொன்று தொட்டு அவர்கள் வாழுகிற காலத்தில் அவர்களுடைய ஆசிரியர்கள் மூலமாகவே நிரூபிக்கப்பட்டு இன்று வரைக்கும் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஓர் பெரும் உண்மை. இதற்கப்பால் அவர்கள் இப்படியானவர் என்பதை இந்த சமுதாயத்துக்கு ஒரு மாறாறு போது சொல்ல வேண்டும் என்ற நிலைக்கு முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட அப்படி ஒரு வங்கரோத்து நிலையை அடையவில்லை. இமாம் கஸ்ஸாலி அவர்களுடைய சிந்தனைகள் இன்று ஆங்கிலேய ஐரோப்பிய அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் முஸ்லிம் அல்லாதவர்கள் நடத்துகிற பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு எடுக்கப்படக்கூடிய சிந்தனைகள், எத்தனையோ ஆய்வுகள் அவர்களுடைய சிந்தனைகளை மையமாக கொண்டு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் படிக்கலாம் இவற்றை. அந்த அளவுக்கு ஒரு பெரும் மனிதராக, ஒரு பெரிய அறிஞராக, ஒரு பெரும் மகானாக, ஒரு பெரிய சிந்தனையாளராக, ஒரு பெரிய இறையியலாளராக, ஒரு இஸ்லாத்தின் ஆதாரமாக, ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்றால் இஸ்லாத்தின் ஆதாரம், எல்லா இமாம்களையும் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்ற இந்த அறிவு பாரம்பரியத்திலே நாம் வீதனுடைய காலத்திலே படித்தது கிடையாது. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சிலருக்குத்தான் இந்த பட்டங்கள் வழங்கப்பட்டதுண்டு. இப்படியான ஒரு மனிதருக்கு இப்படி ஒரு பெருவிழா எடுத்து நாமெல்லாம் அவர் ஒரு ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் தான் என்பதை நிரூபிக்க வேண்டிய அளவுக்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சிறுமைப்பட்ட மனிதரும் அல்ல, அல்லது இஸ்லாமிய பாரம்பரியம் ஒரு சிறிய அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒருவரை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் போயிட்டு விட்ட ஒரு கையறு நிலையிலும் இல்லை. ஒரு கையாளான அறிவு பாரம்பரியத்திலும் நாம் இருந்து வரவில்லை. நமக்கு இந்த ஒரு தெளிவான, காத்திரமான, உறுதியான, அறுதியான, இறுதியான ஒரு அறிவு பாரம்பரியம் இருக்கிறது. ஏன் இப்படி ஒரு மாநாடை போட வேண்டும் என்று தேவைப்பட்டது என்று நான் யோசித்து பார்க்கிற போது, அண்மை காலத்தில் அவர்களை பற்றி அழைத்திக் கொண்டு ஒரு சிலர் ஆனால் அவருடைய கருத்துக்கள் விஷமத்தனமான கருத்துக்கள், அவர்கள் சோசியல் மீடியாக்களில் எழுதியவற்றை இந்த சமுதாயம் உள்வாங்கிக் கொண்டு விட்டதோ என்று பயந்ததனால், ஒரு வகையான கிளி ஆட்கொண்டதனால் இப்பொழுது இப்படியான ஒரு மாநாட்டை போட்டு அப்படி ஒன்று நடக்க இல்லை, அவர்தான் என்பதை சொல்லுவதற்காக வேண்டி இப்படி ஒரு மாநாட்டை அமைத்திருப்பார்கள் என்று நான் ஒரு நம்பிக்கை பெறுகிறேன். அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெரும் மகான் அறிஞர் என்பதனால் தான் நாம் பின்னோக்கி போவோம். 20-30 ஆண்டுகளுக்கு முன் சாதாரணமாக அரச பாடசாலைகளிலே காலை கூட்டம் நடைபெறுகிறதோ இல்லையோ தினசரி காலை பிரார்த்தனை ஒன்று இருந்தது. அந்த காலை பிரார்த்தனை எப்படி இருக்கும் என்றால் ஒரு சீதமாக இருந்தது. நவ்வர் இலாக சமா கல்வர் வரீபிக்கம நவ்வர் கல்வ இம மின்னாசி ரத்தாரி அப்படின்னு தானே ஞாபகம் இருக்கிறார். அது ஏதோ ஒரு காரணத்தினால் இப்பொழுது பாடசாலைகளில் படிக்கப்படுவது விடுபட்டு போய்விட்டது. ஆனால் நாங்கள் படிக்கிற சிறுவர்களாக இருந்த காலத்திலே 6 வயதிலே பாடசாலைக்கு போனோம். ஏறத்தால 4.5 ஆண்டுகள் பாடசாலைகளை படித்தோம். நாம் அங்கிருந்து வெளியேறும் வரைக்கும் 1980 3 17 தேதி நான் பாடசாலை வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் வரைக்கும் தினசரி அந்த சீதத்தை பிரார்த்தனை கீதமாக படித்தோம். நிறைய மாணவர்கள் மதரசா மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். மற்றவர்களுடைய நன்மைக்காக மனிதர்கள் வானத்தின் இதாக கடவுளே இறைவனே இந்த சாதாரண மனிதன் எளியவனின் இதயத்தை பிரகாசமாக்கிவை. ஒவ்வொருவரும் தன்னை அல்லாஹ்விடத்தை அடையாளப்படுத்துகிறான் பணியோடு. எப்படி பிரகாசமாக்கி வைக்க வேண்டும் என்றால் என்னுடைய இதயத்தை கமா நவ்வர்த்த கல்வ இமா மின்னாசி ஹஸ்ஸாலி மனிதர்களின் இமாமான ஹஸ்ஸாலியின் கல்வ இதயத்தை பிரகாசமாக்கி வைத்தது போல் இந்த எளியவனின் இதயத்தையும் பிரகாசமாக்கிவேன் என்பது முதலாவது அறி. எத்தனை இமாம்களை நாம் வரலாற்றிலே படித்திருக்கிறோம். எங்களுடைய மதுரவின் இமாம் ஷாபி அவர்களை கூட இந்த பிரார்த்தனையில் உள்ளடக்காமல் நம்முடைய மூதாதையர்கள் எவரை உள்ளடக்கி இருக்கிறார்கள் என்றால், உங்களுக்கு அறிவு வேண்டுமா, விளக்கம் வேண்டுமா, கிரகித்தல் வேண்டுமா, ஞானம் வேண்டுமா என்று பார்க்கிற போது இவையெல்லாம் நிறையவே அமையப்பெற்ற வாழ்க்கையிலே குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்த முடியுமான ஒரு பெரும் மனிதர் இமாம் கஸ்ஸாலிக்கு கொடுத்ததை நினைவுபடுத்தி அல்லாஹ்விடத்திலே அவருக்கு கொடுத்தது போல் தா என்று கேளுங்கிறது சொன்னார். பின்னர் உங்களுக்கு அறிவும் வேண்டும், விளக்கமும் வேண்டும். யா ரப்பி அஃதினா இல்மன் வ ஃஹ்மன் கமா என் ரப்பே எனக்கு எளிமையும் பகுமையும் தான், அறிவு மட்டும் போதாது அறிவில் விளக்கமும் வேண்டும், இரண்டையும் தான் யாருக்கு கொடுத்த அறிவும் விளக்கமும் அவர்களுக்கு நீ கொடுத்த எண்மையும் பகமையும் போன்று நமக்கும் எண்மையும் பகமையும் தாயிருக்கு என்பது இருந்தது. அப்படி ஒரு ஞாபகம் படிக்கிற கொழும்பு பாடசாலையில் இருந்துச்சு. அப்படி இப்ப எங்கேயாவது நடக்குதாது, நடக்குதோ இல்லையோ அது வேறைய வாய்ப்போம். ஆனால் அன்று இமாம்களுக்கு மத்தியிலே பலர் இருக்க ஒரு ஒளிபட்டமாக ஒருவரை மட்டும் தெரிவு செய்து விவராக்கி நீங்கள் உங்கள் இதயத்தின் திராகாசத்தை இல்மை பகமை இறைவனிடம் கேட்பதென்றால் ஒரு ஒப்புமை காட்டி ஒருவரை கேட்பதற்கு இவரை கொண்டு வாருங்கள் என்று எங்களுக்கு ஒரு அழகான கவிதையை செய்து வைத்தார்கள். இது ஒன்று மட்டும் போதும், இமாம் ரஸ்ஸாலி அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையாக சமுதாயத்திலே தொண்டு தொட்டு அடையாளப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பது. நான் முதலாவது இமாம் என்று ஒருவருடைய பெயர் உச்சரித்து ஒருவருடைய பெயரை சொல்லி படித்தது நாம் ரஸ்ஸாலியைத்தான். நீங்க நல்லா பாருங்கள், இந்த பாடசாலை கீதத்தில் இடம்பெறுகிற இந்த வார்த்தைக்கு முன் இமாம் ஷாஃபியை பற்றி யாரும் படித்திருக்க மாட்டோம், உச்சரித்திருக்க மாட்டோம். இமாம் நவ்வியை பற்றி உச்சரித்திருக்க மாட்டோம், இமாம் புகாரியை பற்றி உச்சரித்திருக்க மாட்டோம். இதை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு மாதிரிதான் இல்லை. ஒரு பெரிய அறிஞர் என்று நமது நாவுகள் முதலாவது உச்சரித்ததென்றால் இமாம்கள் மத்தியில் இருந்து இமாம் ஹஸ்ஸாலி அவர்களுடைய திருநாமத்தை மட்டும்தான். அதற்கு பிறகு பார்த்தால் ஒரு அழகான தமிழ் வரியும் தொடர்பு இருக்கிறது. அறிவு கடலாம் ரஸ்ஸாலி, அறிவு கடலாம் ரஸ்ஸாலி, அடையும் நெஞ்சின் விரிவை போல் அறிவின் ஒளியால் என் நெஞ்சை அழகாய் அமைப்பாய் அருளாளா. செவிப்பறைகளை தைத்த நம்முடைய இதயங்களுக்கும் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் விருந்து வைத்த மர்ஹூம் நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய பாடல்களில் இருந்து ஒரு பாடலில் வருகிற வரை சின்ன வயதுல எங்களுக்கு வைக்கிற கசிதை பேசானிய மாணவர்கள் கசிதமாக இருக்கேன். நம்ம நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்தில் எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பொழுதுபோக்கேன்னு இருந்துச்சு, இஸ்லாமிய கீதம், அதுவும் மர்ஹூம் நாகூரியின் ஹனீஃபா அவர்களுடைய இஸ்லாமிய கீதம். அதுல இதுவும் வரும், அறிவு கரலாமி அடையும் நெஞ்சின் விரிவை போல் அறிவின் ஒளியால் நெஞ்சை அழகாய் அமைப்பாய் அருளானா. பாடல் நான் ஒரு பாடல் அல்ல என்பதை நான் பாடிக்காட்டேன். சரி, இப்ப ஏன் இதை சொல்லுண்டா, மருந்து தாவூரியம் ஹனீஃபா அவர்களுடைய பாடல்களில் இருந்த வார்த்தை வார்த்திய இசை இது ஹராம் என்பது எங்களுக்கு நமக்கு தெரியும். எனக்கு அது அல்ல இப்பொழுது பிறக்கிறேன். அவருடைய பாடல்கள் இருந்து அர்த்தம் நிறைந்த வரிகள் எவ்வளவு அழகா அமை அவருக்கு எழுதி கொடுத்துதான் பாடப்படுவது, அவர் எழுதுவதல்ல. ஆனால் அருமையான அர்த்தம் நிறைந்த வரிகள். அப்ப என்ன சொன்ன, அறிவு கடலாம் ரஸ்ஸாலி, ஒருவருடைய அறிவை கடலுக்கு ஒப்பிடுவது என்பது ஒரு அசாதாரணமான விஷயம். அறிவுக்கரலாம் அறிவு ஒரு பிரார்த்தனையாகவே அவர் படிக்கிறார். அடையும் நெஞ்சின் விரிவை போல், அவருடைய நெஞ்சு எப்படி விரிவாக இருந்ததோ அந்த கடல் போன்ற அறிவை எடுத்துக் கொள்வதற்கு, அறிவின் ஒளியால் என் நெஞ்சை, அப்படியான அறிவால் என் நெஞ்சை அழகாய் அமைப்பால் அருளாளா. ஏற்கனவே படிச்ச அந்த அரபு வார்த்தைகளுக்கும் உரிய அந்த நவ்வியலாக அர்த்தமா. ஆகவே இது எல்லாம் அன்று தொட்டு இன்று வரைக்கும் தமிழ் உலகத்திலே அரபு உலகத்திலே மற்றும் உலகத்திலே எங்கெங்கெல்லாம் இஸ்லாம் மணந்து கொண்டிருக்கிறதோ கவர்ந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இமாம் கஸ்ராலியின் பெயர் நீடித்து நிலைத்திருந்திருக்கிறது. எனவே புதிதாக ஒரு சாராலாம் இங்கே கொஞ்சம் பேர் உட்கார்ந்து ஒரு தலைப்பிட்டு இப்படி ஒரு 600 பேரை கூப்பிட்டு சாப்பாடு சமைச்சு பெரிய பள்ளி போட்டுத்தாங்க அடைந்தவர்களுடைய புகழ்வாடி அவர்கள் புஜ்ஜத்துல் இஸ்லாம் என்பதை மீண்டும் பறைசாட்டவோ உறுதிப்படுத்தவோ எந்த தேவையும் அறவே கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, இப்பொழுது நடைபெற்றது என்னவென்றால் இந்த அறிவு கடலை எள்ளி நகையாட ஆரம்பித்தார்கள். நான் இப்பொழுது ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன் இந்த ஷரியா கவுன்சில் நடத்துகிற இந்த மாநாட்டு அழைப்புகள் வச்சை கொண்டதை கண்டபோது அது ஒரு குழுமம் ஒரு குழு அதில் என்ன அறிவு கடலிமா கஸ்ராலி அவர்களுக்கு பற்றிய மாநாடு போடப்பட்ட போது ஒரு அதில் ஒரு அறிவு கடல் இந்த வார்த்தையை எடுத்து அந்த சிம்பிள் இருக்குது அந்த என்ன சொல்ற சிம்பிளுக்கு அந்த அந்த வட்சத்தில் நிறைய இந்த அடையாளங்கள் போட்டிக்கும் அதில் அவர் சேர்ந்து சிரிக்கிற எள்ளி நகையாடி சிரிக்கிற அதை போட்டு அவர் அறிவுக்கள் எல்லாம் சிரிச்சு போட்டிருந்தார். அவர் ஒரு கலாநிதி, அவர் ஒரு டாக்டர், டாக்டர் டாக்டரேட் முடித்தவர் டாக்டர். இப்ப இதுதான் சிந்திக்க வேண்டிய விஷயம், இதுதான் சிந்திக்க வேண்டிய விஷயம். அதாவது நாம் யாரை எந்த தரத்திலே வைக்கிறோம் என்பது, நாம் யாரை எந்த தரத்திலே வைக்கிறோம் என்பது அவருடைய விருப்பம். ஆனால் ஒரு தரத்துக்குரியவரை அவருடைய தரத்தை விட்டும் முழு மனித சமுதாயமும் நீண்ட நிலைய தன்னுடைய வரலாற்றிலே உயர்த்தி பிடித்திருக்கும் போது அவரை ஒருவர் இருவர் இப்படி தரக்குறைவாக பேசிவிடுவது என்பது அது அவருடைய அந்தத்தை இழுக்கை ஏற்படுத்துவதாக குறைத்து மதிப்பிடுவதாக இருக்காது. யார் இப்படி எள்ளி நகையாடுகிறார்களோ அவர்களுடைய அந்தத்தை குறைத்து அவர்களே ஆக்கிக் கொள்கிறார்கள் என்பதுதான் பெருமை. விளங்குதான் ஏனென்றால் இமாம் கஸ்ராலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய தலைவி என்ன தெரியுமா? இதை நல்லா புரிஞ்சுக்கும். இதுக்கு முன்னு பேசினவர்கள் தினம் பேசினார்கள், நான் அவற்றை வேறொரு பாணியில நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். அவருக்கு ஏற்பட்ட பெரிய தலைவி என்ன தெரியுமா? அவர்களுடைய சிந்தனைகளை கருத்துக்களை இந்த சமுதாயம் உள்வாங்குகிற அளவுக்கு பக்குவம் பெறவில்லை. இதுதான் முதல் பிரச்சனை. இன்றைக்கும் பார்வையினால் ஒரு புரட்சிகரமான சிந்தனையை சொன்னா யதார்த்தவாதி பொதுசன விரோதின்னு ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்க. அப்படி அதாவது யதார்த்தவாதி ஒன்றை சத்ருபமாக சிந்தித்து சமூகத்தின் எல்லோரும் ஒரு பக்கம் சிந்திக்கிற போது மாற்று கருத்தொன்றை சொல்லுகிறான், ஆனால் சரியாக இருக்கும். இன்று நினைத்து அந்த கருத்து எல்லோருக்கும் பட்டிருக்காது, ஆனால் இவன் சில வேளை சொல்லி 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு அன்று அவன் சொன்னது சரிதான் இல்லையான்னு பேசுவார். ஆனால் இவன் சொல்லுகிற போது ஒரு குழப்பவாதியாக பார்க்கப்படுவான். யதார்த்தவாதி யதார்த்தமாக பேசுபவன் குழப்பவாதியாக சமூகத்தில் அடையாளப்படுத்தப்படுவது மலரும். இதுதான் இமாம் கஸ்ராலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய தடையாக. என்றால் அவர்கள் முன்வைத்த கருத்துக்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே கிரேக்க தத்துவ ஞானம் உச்சாணியில் இருந்தது. கிரேக்க தத்துவ ஞானம் உச்சாணியில் இருந்தது. கடவுள் மறுப்பு கொள்கை என்பது தத்துவ ரீதியாக மனிதர்களுடைய இதயங்களிலே விதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த நேரத்திலே குர்ஆனுடைய ஆயத்துகள் ஹதீஸ்களை கொண்டு அவர்களிடத்திலே ஒருவன் இருக்கிறான் வணங்கப்படுவதற்கு அவனே முழு படைப்புகளையும் சிருஷ்டித்தான், அவனே சிருஷ்டி கர்த்தா என்பதை குர்ஆன் ஹதீஸ்களை கொண்டு உறுதிப்படுத்துவதற்கு இவர்களோடு வாதித்து சரிவரார் என்றிருந்த காலத்திலே அவர்களுடைய இடத்துக்கு இறங்கி சென்று அவர்கள் எந்த ரீதியாக பகுத்தறிவு ரீதியாக பேசுகிறார்களோ அதே பகுத்தறிவு ரீதியாக ஒருவன் இருக்கிறான் என்பதை விளக்கப்படுத்துகிற ஒரு பாரிய பணியை அவர்கள் பொறுப்பேற்றதனால் பல சிந்தனை சிதறல்களை அவர்கள் செய்ய வேண்டியிருந்தது. இப்பொழுது அவர்கள் காலத்திலே வாழ்ந்த இமாம்கள் அவர்களை ஒத்த இமாம்கள் கூட இவர் என்ன புதுசாக பேசுகிறாரு என்பது சாதாரண ஒரு விஷயமாக ஆகி போனது. இந்த நேரத்திலே தான் சில இமாம்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை புரியாமல் இது ஒரு புதிய அகீதாவாகிட்டு ஒரு சிந்தனை சிக்கிற அகதி, அதாவது ஒரு ஒரு அகீதா சார்ந்த சிந்தனை ஒரு புதிதாக இருக்கிறது, இதுவரைக்கும் நாம் படித்து வந்ததற்கு வித்தியாசமாக இருக்கிறது என்றவாறு அவர்களை புரியாமல் பேச நேரத்திலே தான் அப்படியான சிந்தனைகள் எந்தெந்த நூல்களிலே இருந்ததோ அவற்றை விளக்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு ஏற்பட்டது. அவர்கள் எங்கேயா உலோகத்தீரிலே இப்படியான சிந்தனைகளை விட்டது போது அவற்றை விளக்கப்படுத்த அது இல்லா என்று தான் என்ன எங்கேயாவில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எதனை துளையாக விளக்குகிறீர்கள், நான் சொல்லி உள்ளது இதுதான் என்பதை சொல்லுவதற்கு வேறொரு தனியான நூலையும் அவர்கள் எழுதுகிறார்கள். இதன் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய தடை. இதனை இமாம் இப்னு சுபுக்கி அவர்கள் தெளிவாக விளக்கப்படுத்துகிறார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதற்கு முன் அவர்கள் வாழ்ந்த பூமியை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அவங்க வாழ்ந்த பூமி பாரசீகம். பாரசீகம் என்பது எப்படிகிறார், அது அருகுல் உலமா, ஆலிங்கம் நிறைந்த ஒரு பூமி. எப்படி ஷாம் அருகுல் அம்பியாவோ, ஃபாரிஸ் அருகுல் உலமா, ஆலிங்கம் நிறைந்த ஒரு பூமி. இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தின் ஷரியத்தின் அடிப்படையான துறைகளுக்கு அரபிகள் ஹிதுமத் செய்ததை விட அந்த காலத்திலே அஜதிகள் ஹிதுமத் செய்தார்கள் என்பதை நாம் படிக்கிறோம். முகத்தியமத்து இதை தெளிவாக படிக்கிறார். சிஹாசிக்கு இருந்தால் கூட இதை எத்தனை பேர் அரபிகள் என்று சொல்லுவோம். இமாம் புகாரி என்று ஆரம்பித்தார். பெரும்பாலான ஆட்கள் எல்லாமே அஜதிகள். கஸ்வீனங்கிறது இவனு மாஜா இங்க இருக்கிறார், ஈரான் தான் இருக்கிறார். நைட்பாபூர்ல தான் இமாம் முஸ்லீம் இருக்கிறார். இமாம் புகாரியும் நைட்பாபூருக்கு வந்து படிச்சுட்டு போனார்கள். சமர்கந்தில் இருந்து வந்து நைட்பாபூருக்கு வந்து படிக்க இப்ப உஸ்பெகிஸ்தான். நைட்பாபூர் எங்க இருக்குது, ஈரான் உள்ளுக்கு இருக்கு. வேற யாரு, சஹீஹ் முஸ்லீம் சொன்னு தெரிவி, அடுத்தது யாரு, அபுஜா அபுஜா சிஜிஸ்தானே சிஜிஸ்தான். இப்படி நியாயமான பெரிய ஹதீஸ் துறை தப்சீர் துறை எந்த துறை எடுத்தாலும் நியாயமானவர்களை ஈரானில் உள்ளவர்களாக காண்பீர்கள். நான் பேசுவது வெறும் தத்துவங்கள் அல்ல, எளிய உண்மைகள். இந்த பூமியில இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, எல்லாரும் பெரிய சிந்தனைகளை விதைத்தவர்கள், அறிவு பாரம்பரியத்துக்கு பெரும் பங்களிப்பு செய்தவர்கள் மத்தியிலே இமாம் கஸ்ஸாலி என்ற ஒரு சிறுவன் எழுந்து வருகிறார். இப்போவும் நீங்க போய் பார்ப்பீங்க என்றால் விவாதம் இன்னும் ஜெதலை இமாம் கஸ்ஸாலி ஏன் தம்மு செஞ்சிருக்கிறார்கள், அதாவது விவாதிக்கும் கலையை அவர்கள் முற்றாக மறுக்கிறார்கள். இது எங்களுக்கு உஜுபை தற்பெருமையை ஏற்படுத்தும் என்பதனால். ஏன் அவர்கள் இதில் இப்படி பக்கம் பக்கமாக விடாதாரியாக பேச வேண்டும் என்றால், அந்த ஈரானுக்கு இன்று வரைக்கும் அது இரத்தத்தில் ஊறிப்போனது. சிந்தனை ரீதியாக விவாதிப்பார்கள். இன்று நீங்க போய் பாருங்க, சிந்தனை ரீதியாக விவாதிப்பார்கள். குர்ஆன் ஹதீஸை வைத்து ஷரியத்தின் மூலாதாரங்களை வைத்து விவாதிக்க மாட்டார்கள். இப்ப இருக்கிறவன் இப்படி என்ன அப்பண்ட 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 அப்பன் எப்படி இருந்து இருப்பாங்க விவாதிக்கிற கதை. இப்படியானவர்களோடு தான் கிரேக்க தச்சு ஞானம் இரண்டரை கலந்து போய் முஸ்லிம்களுடைய அகீதா நம்பிக்கையின் ஈமானை வேட்டு வைக்கிற அளவுக்கு போயிருந்த நேரத்திலே இமாம் கஸ்ஸாலி அவர்கள் எழுந்து இவற்றையெல்லாம் இவற்றின் தகிரகத்தங்களை வெளிப்படுத்தி சட்டவர்த்தனமாக சொல்லி இது முழுக்க முழுக்க பிழை, இப்படித்தான் இது அமைய வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு அவர்களுடைய பகத்தறிவு ரீதியான வழியிலேயே சென்று பேசிய போதுதான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவர்கள் பிழையாக புரியப்படுகிறார். இதுதான் அவர்களுக்கு ஏற்பட்ட முதலும் இறுதியானதுமான பிரச்சனையாக, மற்றபடி அவர் ஒரு பிரச்சனைக்குரிய ஆளாக ஆகவில்லை. ஈரான்ல இன்றைக்கும் பல்சபம், அதாவது சிலப்பதி தத்துவ ஞானம் ஒரு தனியான பல படித்தரங்களை உள்ள பாடமாக அவர்களுடைய ஜாமியாசிரியர் பல்கலைக்கழகங்கள் இருந்தது. உலகத்தில் எங்கேயும் படித்து கொடுக்கப்படாத அளவுக்கு இந்த பல்சபா இன்றும் உயிரோடு படித்து உயிரோட்டம் உள்ளதாக படித்துக் கொடுக்கப்படுது. ஏன்னா அவர்கள் வளர்க்கிறார்கள். இப்ப இதான் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சிந்தனையோடு இருந்து கொண்டு அவர்களை வெளிப்படுத்தி பேசிய நேரத்திலே அவர்களுடைய சிந்திக்கிற அளவுக்கு அவர்கள் சொல்லிய சிந்தனைகளை உள்வாங்குவதில் பல ஆலிம்கள் கஷ்டப்பட்டார்கள். இதனைத்தான் இப்னு சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். இது ஒரு நாம் மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பற்றிய
இந்த விஷயங்களை நாங்கள் பேசுகிற போது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அறிவு தரத்துக்கு, சிந்திக்கிற தரத்துக்கு, அக்கலின் தரத்துக்கு இருப்பவர் தான் பேசலாம். இப்ப நானும் நீங்களும் பேசுவது ஒரு 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 ஏதோ அவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாக அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, இமாம் கஸ்ஸாலி அவர்களுடைய சிந்தனைகளை நாம் முழுமையாக விளங்கிக் கொள்ளலாம் என்கிற நிலைக்கு அவர்களை நாம் பார்க்க முடியாது, இந்த அமர்வுகளை அமைத்துக் கொள்ள முடியாது. அதாவது இரண்டு பெரிய இமாம்கள், இமாம் மாசரி ஹசரத்தவங்க சொன்னாங்க, ஹாமித் சதக் ஹசரத்தவங்க, மாசரி மற்றவர் துருக்கூசி, இந்த இருவரும் இத்யா உலுமித்தின் உட்பட வேற நூல்களில் இருந்தன. இமாம் கஸ்ஸாலி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சிந்தனைகளை கேள்விப்பட்டு பதில் அதுக்கு மாற்று கருத்து சொன்னவங்க, இமாம் துருக்கூசி மற்றவர் மாசரி. ஆனால் இமாம் மாசரி இமாம் துருக்கூசி இவர்கள் ரெண்டு பேருமே எங்கேயுமே இமாம் கஸ்ஸாலி அவர்களை அத்துவைதம் சொன்னார் என்று சொல்லவில்லை. நல்லா விளைவிக்கும், இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமாக அத்துவைதம் பேசியவர் என்று அவர் மீது குற்றச்சாட்டு சொல்லுவதாக சொல்லப்படுவது. ஆனால் அவர்கள் எங்கேயும் அவர்களுடைய எழுத்துக்களில் அத்துவைதம் பேசியதாக அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் எல்லாரும் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்துக்களை ஆராய்ந்து சரியாக சொன்னார்களா என்பதை பற்றி பேசுகிற போது, இமாம் இப்னு சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கெல்லாம் பதிலளித்தார்கள். பதிலளிக்கிற போது இவர்கள் எல்லாம் அவர்கள் சரியான கருத்துக்களை சொல்லி இருக்கும் போது அந்த கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ள தவறி போனவர்கள் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். இது இத்தாபூர் சாதத்தில் முத்தப்பீன் என்ற கிதாப். அதற்கு அவங்க சொன்னாங்களே பத்து பாகம் உள்ளது, இஹ்யா உலூமித்தீனின் முழுமையான விரிவுரையின் முதல் பாகம். இதில் ஆரம்ப பகுதியில் இமாம் ஜபீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி விரிவான ஒரு குறிப்பை எழுதியுள்ளார்கள். அந்த குறிப்பின் போது இமாம் ஜபீபி அவர்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றிய குற்றச்சாட்டுக்களுக்கு சம்பந்தமான விஷயத்தையும் மிக தெளிவாகவே கையாண்டு தேவையான பதில்களை அமைத்துள்ளார்கள். இப்பொழுது நான் சொல்ல வருகிற விஷயம் என்னென்றால், இப்னு சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிற விஷயம், அதாவது இப்னு சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் துருக்கூசி இமாம் மாசரி உட்பட எவருமே இமாம் கஸ்ஸாலியின் தரத்தில் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. எந்த தரத்தில் அவருடைய சிந்திக்கிற ஆற்றல் அவர்களுடைய அக்களின் தரத்துக்கு இருந்திருந்தால் இந்த பிரச்சனை அவர்களுக்கு வந்திருக்க மாட்டாது. இது ஒரு சிம்பிள் லாஜிக். அதாவது இப்ப ஹசரத் ஒரு விஷயத்தை பேசினால் அதனை புரிகிற அளவுக்கு அவருடைய ஆற்றல் இருந்து எடுத்து பேசுவார். அதனை புரிகிற அளவுக்கு எனக்கு ஆற்றல் இருந்தால் தான் அதை செய்யலாம். அதன் புரியலாம் அப்படின்ற புத்தி அவருடைய உயர்ந்த நிலையில் உள்ள ஆற்றலோடு என்னுடைய ஆற்றல் சரிநிகர் சமானமாக இல்லை என்றால் அவர் சொல்லுகிற கருத்து என்னால் புரிந்து கொள்ளவே முடியாது, அல்லது அறைகுறையாக புரிவேன். இப்பொழுது நான் அவர் சொன்னதை பிழை காணலாம், அல்லது மோசமாக பேசலாம், எப்படி மாறி அமையலாம், இதுதான் அவருக்கு நடந்தது என்பதை இப்னு சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக தெளிவாக ஒரு கட்டத்திலே சொன்னார்கள். அவர்கள் இதனை சொல்லுகிற போது பால முகமது குன் யஹ்யா அன்-நைசாபூரி, இது நடவடிக்கை போகும் சில வாசகங்கள், இவங்க யார் என்றால் திர்மீதுல் கஸ்ஸாலி لا يعرف الغزالي وفضله الا من بلغ او كاد ان يبلغ الكمال في عقله. இமாம் கஸ்ஸாலியோ அவருடைய சிறப்பையோ விளங்குவதென்றால் அவருடைய அக்களுடைய இடத்துக்கு, அவர் ஒரு பரிபூர்ணமான சிந்தனை புத்தி உள்ளவர், அந்த இடத்துக்கு இவருடைய சிந்தனை புத்தி இருந்தால்தான் அவரை சரியாக முழுமையாக விளங்கிக் கொள்ளலாம் என்பதை சொன்ன அவருடைய மாணவருடைய செய்தியை சொல்லிவிட்டு காலபுரு சுபுக்கி என்ன சொல்றான் என்றால், ரஹ்மஹுல்லா, இந்த அவருடைய திருமீது மாணவர் சொன்ன இந்த கருத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. தன்னை விட புத்தியின் அந்தரத்தில் குறை கூடுதலாக உள்ள ஒருவரை புரிய விரும்புகிறவர், அறிய விரும்புகிறவர், அவருடைய அக்கலும் அந்த தரத்துக்கு இருந்தால்தான் அவர் அதனை செய்து முடிக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் சுருக்கி வாசித்துக் கொண்டு போறேன். இமாம் கஸ்ஸாலி அவர்களுடைய பரிபூர்ணமான சிந்தனை புத்தி அவருக்கு பின்னால் வந்தவர்களுக்கு இல்லை என்று இருந்தால் பலாய அறிவு அகதும் மின்மன் பின்னர் வந்த எவரும் அவரை போன்று தாமுள் அக்கல் அக்கல் பரிபூர்ணமான ஒருவர் வரையில்லை. இப்ப எப்படி அவர் பேசின பேச்சுக்களை முழுமையாக சரியாக புரியலாம் என்பதுதான் இப்னு சுருக்கி அவர்களுடைய முழுமொத்தமான வாதம். பிறகு சொல்கிறார்கள், அதை இன்னும் அழகாக அதனை விளக்கமாக தருகிறார்கள். என்ன சொல்றாங்க, சமீபத்து ஷேக் இமாம் அல்வாரி அவருடைய தந்தை சொன்னதை சொல்றாங்க அழகா. எப்போ லா யஅரிஃபு கத்ர ஷக்ஸி ஃபில் இல்மி இல்லா மன் சாவாஹு ஃபி ருத்பத்தி வஹாலத்துஹு மஅ தாலிக் என்று சொல்லிட்டு வந்து, இமாம் ஷாஃபியின் கதரை அறிய வேண்டும் என்றால் முதலிக்கு மட்டும்தான் அறியலாம். சிம்பிள் லாஜிக். ஷாஃபியுடைய நேரடி மாணவன் யார்? முதலி ரஹிமஹுல்லாஹ், ரஹிமஹுல்லாஹ். ஷாஃபியுடைய நேரடி மாணவன் முதலி மட்டும்தான். இந்த பாருங்க, வக்கான எப்போ லன லா அஹத மின் அல் அஸ்ஹாபி யஅரிஃபு கத்ர ஷாஃபியி கமா யஅரிஃபுல் முதலி. முதலி நேரடியாக அவரிடத்திலிருந்து படித்தவர், அவருக்கு நேரடியாக படித்ததனால் அவரை பற்றி புரிந்த அளவுக்கு இன்னும் ஒருவர் இமாம் ஷாஃபியை புரிய முடியாது. அதே நேரத்தில் ஷாஃபியை முழுமையாக புரிந்தார் என்று சொல்ல முடியாது. எவ்வளவுக்கு புரிய அளவுக்கு இவருக்கு கதிர் அப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவர் புரிந்து கொள்வார். இப்படி ஒரு நீண்ட ஆய்வை அவர் செய்து கொண்டு போகிறார்கள். முழு மொத்த வாதம் என்னென்றால், இமாம் மாதிரியோ இமாம் துருதூஷியோ அல்லது இவர் போல ஒரு சிலரோ இவர்கள் போல ஒரு சிலரோ இமாம் ரஸ்ஸாலியின் வார்த்தைகளில் ஊறி போயிருந்த பின்னணியில் இருந்து அவர்கள் விளக்கும் போது அவர்கள் கையாண்ட அந்த சிந்தனை வலுவான சிந்தனை இவர்கள் அவற்றை புரிந்து கொள்வதற்கு தடையாக இருந்தது. அதனால் மேலும் சில விஷயங்களை என்ன செஞ்சுட்டார்கள், எழுதிவிட்டார்கள். இந்த பின்னணியில வரலாற்றில் இருந்திருந்து சில பேர் இத்தனை இமாம்களும் அவர்களுடைய கருத்துக்களை சரிந்திருக்க இந்த இரண்டு பேருடைய கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் அவர்கள் பிரதியாக சொல்லவில்லை. என்ன சொல்லிருந்தாலும் சொல்றாரு, இதனை சொன்னது சரிதானா, அது இப்படி சொல்லாமல் இதனை இப்படி சொல்லியிருக்கலாமே, யாரும் அத்து வயதும் சொன்னதாக எவரும் சொல்லவில்லை. ஆனால் இவர்களாக வரைந்து ஹல்லாஜுடைய குறியீடுகள் இருக்கின்றன. ஹல்லாஜுடைய குறியீடு என்று என்னன்னு கேட்டால் அப்படி ஒரு குறியீடும் கிடையாது. இப்படி இதெல்லாம் சொல்லி போட்டு அவர்கள் அத்துவைதம் சொன்னதாக நேரடியாக சொல்லாத நிலையில் இவர்களாக வலிந்து வெறிந்து வெறித்து ஒரு விளக்கத்தை கொடுப்பது அந்த காலத்திலேயே துருதூஷி மாதிரி இமாம் ரஸ்ஸாலியுடைய காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் எல்லாம் அவரை ஒரு அத்துவைதி என்று முத்திரை குத்தி விட்டார்கள். இவ்வளவு ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் வட்டத்தில் ஒரு ரெண்டு பேர் இதை மட்டும் எடுத்து பிடிச்சு போட்டது. இதனால்தான் இமாம் தஹவி போன்றவர்கள் ஒரு அழகான முத்தான அடிப்படையை சொல்லியிருந்தார்கள். வரலாற்றாசிரியர்கள் கலாமுல் அஃபரான் யுத்துவா வலாயுர்வா, கலாமுல் அஃபரான் யுத்துவா வலாயுர்வா. அதாவது ஒத்த காலத்தில் இருப்பவர்கள், சமகாலத்தில் வாழ்பவர்கள், கண்டம்பரரி சமகாலத்தில் வாழ்பவர்கள் ஒருவர் மற்றவரை பற்றி தப்பும் தவறுமாக சொல்லியிருந்தால் அது சொல்லப்படக்கூடாது, அப்படியே மூடி மறைக்கப்பட வேண்டும் என்று ஒரு அடிப்படையை சொல்லியிருந்தார். இமாம் ஜஹபி அடிக்கடி அதனை பேசுவார். அவர் சியர் ஆலாம் இன்னுபலாயிரை சந்திக்கலாம், மீசானுடைய இந்த வார்த்தைகளை சந்திக்கலாம். என்ன சொல்வார் என்றால், ஒருவரை பற்றி இன்னொருவர் இப்படி கருத்துக்களை சொன்னால் உடனடியாக அவர் அதனை சொல்லிவிட்டு சொல்வார், கராமல் அப்பறான் யுத்துவா ஒலா யூவா, அதனை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏனென்றால் அதுக்கு காரணம் இருக்கும், அவர்கள் ஏக காலத்திலே வாழ்ந்தவர்கள், சில சில அரசியல் ரீதியாக அல்லது சமூக ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக அல்லது படிப்பு ரீதியாக அல்லது பதுகுமு ரீதியாக அல்லது சிந்தனை ரீதியாக ஒருவர் மற்றவர் மீது ஏதோ ஒரு சின்ன அவ்வியம் ஒரு பொறாமை இருந்திருக்கும், அல்லது ஒரு தனிப்பட்ட ஆசை ஒன்று இருந்திருக்கும். இதனால் கொஞ்சம் அவரை பத்தி அப்படி இருந்து சொல்லி வைப்பாங்க. அது அதோடு முடிந்து போக வேண்டிய ஒன்று. காலங்களிலும் அவர்கள் மரணித்து போனதற்கு பிறகு தொண்டு தொட்டு அப்படியே பரம்பரை பரம்பரையாக வழிவழியாக கடத்தப்படுவதற்குரிய அல்ல. யூட்டுவா ஒலா யூவா, அப்படித்தான் துருத்துஷியுடைய கருத்தும் யூட்டுவா ஒலா யூவா, அப்படித்தான் மாதவியுடைய கருத்தும் யூட்டுவா ஒலா யூவா. ஆனால் இதை தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க ஒரு சில பேர். இதை விட வேற அதிகம் என்ன இருக்கும்? உண்மையாகவே அப்படி இருந்தாலும் கூட அதனை நாம் படிக்கிற முறைப்படி படிக்க வேண்டாமா? அதற்குரிய அதற்குரிய ஒரு தடத்தை ஏற்படுத்தி படிக்க வேண்டாமா? ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, ஒரு அருமையான நூல் இருக்குது, ஹாபிபுல் அப்துல் பாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அருமையான நூல். அந்த நூலில் ஜாமிஉல் பயான் பி வஃபதிஹி படிக்கிறார். அதாவது ஒருவரை ஒரு ஒரு அறிஞனை நடுநிலைப்படுத்தக்கூடிய ஒரு கிதாப், ஒரு அருமையான நூல். நான் மிகவும் விரும்பி நேசித்து படித்த வாசித்த இன்னும் திரும்ப திரும்ப தேவைப்படும் போதெல்லாம் வாசித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அழகான கிதாப், பெருமதியான கிதாப் ஜாமிஉல் பயான் பி வஃபதிஹி ஹாஃபிதுன் அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதெல்லாம் படிக்கிற போது எங்களை ஒரு நிதான நிலைக்கு இந்த நூல் மாற்றும். இப்படியான திரைச்சினியான நேரத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளலாம் என்கிற ஒரு ஒரு தற்குறிப்பு எங்களுக்கு அதை ஏற்படுது. அதுக்கு ஒரு பாடம் இருக்குது. இந்த மாதிரி ஏக காலத்தில் வாழ்கிறவர்கள் ஒருவர் மற்றவரை பற்றி குறை ஏதும் சொல்லியிருந்தால் அதை எப்படி கையாளும்? அதிலே அவர்கள் மிகவும் அழகாக இதனை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு தலீல் على انه لا يقبل من اتخذه الجمهور من جماهير المسلمين اماما في الدين. முஸ்லிம்களும் பெரும் சமுதாயம், முஸ்லிம்களின் பெரும்பான்மையானவர்கள் ஒரு அறிஞரை தீனில் இமாமாக மார்க்கத்தின் தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். எப்படி வைத்துக் கொள்வோம்? இப்படியானவரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார். ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னென்றால், அது அந்த காலத்திலேயே சில கோபராகத்தின் போது அவருக்கு மற்றவரை பற்றி எதுவும் சொல்லிவிடுவது, அது சில பேர் எழுதி பாதுகாத்து வச்சிருவாங்க. என்னது டைரி எழுதி பார்த்தீங்கன்னா அதன் பிறகு வரலாறா சொல்றது என்ன நடக்கும்? இது எந்த டயரி? டயரிட்ட விளங்குதானே. இப்ப நான் வந்து ஒரு கோபத்தில் ஏதாவது குறிப்பு எழுதியிருப்பேன், அதை நான் அழிச்சு கொண்டிருப்பேன். அது அந்த அன்றைக்கு உள்ளதாக இருக்கும். ஒரு கவலையோட ஒரு குறிப்பு எழுதியிருப்பேன். 1989 டயரி எழுதுறேன் நான். இப்போ 15-20-30 வருடங்களுக்கு முன்னால் ஒரு செய்தி எடுத்து பார்த்தா நான் இப்ப அது நல்ல மின்ன அழிச்சு போட்டுவேன் சில முடிவுகள் எடுப்பேன். ஆனால் அது எந்த வரலாறு? இதை யாராவது பின்னால் எடுத்துக்கொண்டு அவருடைய முன் பின் அவருடைய முலாபசாத் அவருடைய சூழல் குரு பகவால் எல்லாம் கவனிக்காமல் சூழ்நிலை சூழ்நிலையை அனுசரிக்காமல் இந்த மனுஷன் பார்வை இப்படி பேசிக்கிறார் சொல்லி தீர்ப்பு செஞ்சால் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இது ஒரு மனத்தனமான தீர்ப்பு. அந்தந்த நேரத்தில் சில சில கோபங்களின் போது எவனால் ஒரு குறிப்பிட வச்சிருப்பாங்க, அது அந்த நேரத்தோடு அந்த நிகழ்ச்சியோடு முடிவடைய வேண்டியது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இமாம் முழு மஸ்லிம் சமுதாயத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவரை பற்றி இப்படி பேச்சு வந்தால் அது அந்த நேரத்தில் யாரோ கோபத்தோடு சொன்னார் என்பதோடு விட்டுவிட வேண்டியது. சில பேருக்கு ஒரு பொறாம வந்திருக்கும், உத்தரவை பற்றி ஒன்று சொல்லியிருப்பார். அவர் சொன்னதுக்கு மாற்றுக்கருத்து சொல்லலாம், அப்படியான வார்த்தைகள் இருக்கும். ஆகவே இதெல்லாம் விட்டு போடணும், பேசக்கூடாது, ரிவாயத் செய்யக்கூடாது என்பதை ஒரு அழகான புத்திமதியாக சொல்லி ஒரு நீண்ட பாடம். இமாம் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன புத்திமதி, இமாம் இப்னு ஹஜ்ரும் அவர்கள் சொன்ன புத்திமதி, அவர்கள் சொன்ன புத்திமதி, இப்படி நிறைய புத்திமதிகளை சொல்லிக் கொண்டு போறாங்க. இப்படி யாரும் பேசியிருந்தால் பேசக்கூடாது என்பதற்கு இமாம் ரஹபி அவர்கள் பிறகு ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, மாயின்ஜூபின்கு இல்லாம நாசமுல்லா. குறை சொல்வதில் அறிஞர்களும் கூட குறைவு. இதுல இருந்து தப்புனது ஒரு சிலர் தான். நபிமார்கள் சித்திகளை தவிர வேறு யாரும் இந்த காலத்திலும் இந்த குறை சொல்ல தெரிஞ்சு தப்ப இல்லை. நான் நினைச்சேன் இதுக்கு உதாரணமாக பல கிதாபுகளையே எடுத்துக்கொண்டனர். இப்படி ஒருவர் மற்றவரை குறை சொன்னது சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். இது எல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை இமாம்கள் அன்றை ஒரு பொது நியதியாக சொல்லி முடித்து வைத்தார். அன்புக்கினிய சகோதரர்களை, பிரியமானவர்களே, இமாம் ரஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அந்த காலத்திலே இந்த இருவரும் சொன்ன விஷயங்களுக்கு அந்த காலத்திலேயே பதிலளிக்கப்பட்டு முடிந்தாயிற்று. இமாம் ரஸ்ஸாலி அவர்கள் கூட பதில் சொல்லி முடித்து விட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்காக வேண்டி இந்த காலத்திலே ஒரு சில பேர் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றதற்கு பதிலும் சொல்லி முடிக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் அதனை தோண்டி எடுத்து துருக்கூசியையும் மாதிரியையும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள் கூட அவர்கள் என்ன செய்வார்களோ தெரியவில்லை எனக்கு. இன்றைக்கு லவ் ஹையை அந்த ரெண்டு இமாம்கள் இன்றைக்கு உசுரோடு இருந்திருந்தா இன்றைக்கு என்ன செய்வார்கள் நான் யோசிக்கிறது. சரி, எந்த காலத்திலேயோ எதற்கோ எதோ சூழ்நிலை நாங்கள் சொன்னதை இப்படி போட்டு எடுத்துக்கொண்டு அந்த சந்தர்ப்பம் சூழல் காலதேச வர்த்தமானத்தை கவனத்தில் கொள்ளாமல் என்ன தேவை இருக்கிறது பேசுறதுக்கு? பேசுற எல்லாரும் பொருள் இருக்கிறார். என்ன தேவை இருக்கு? அன்புக்கினிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, இமாம் ரஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆளுமையை இப்படி ஒரு பின்னணியில இருந்து சில பேர் பார்த்ததனால் அசிங்கமான சில விஷயங்கள் இந்த காலத்தில் பரப்புறாங்க. ஆகவே அவருடைய ஆளுமையில் அது குந்தகத்தை கட்டோடு ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை. அறவே அப்படியே குந்தகத்தை அவருடைய ஆளுமையில் ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை. அதே சமயத்திலே இமாம் ரஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெறும் ஒரு குறிப்பிட்ட துறைக்கு மட்டும் பங்களிப்பு செய்தவர் அல்ல. இதையும் நல்லா விளைவிப்போம். அதாவது சில இமாம்கள் கிறிஸ்தனுக்கு மட்டும் உரியவர்கள், சில இமாம்கள் தசவுக்கு மட்டும் உரியவர்கள், அப்படி அல்ல. அவர்கள் கிறிஸ்தகில் பேசினார்கள், உசூருள் கிறிஸ்தகில் பேசினார்கள், எல்முல் கலாம் அகீதாவில் பேசினார்கள், அது போல தசவுக்கில் பேசினார்கள். நியாயமான துறையில் கால் பதித்த ஒரு இமாம். எங்களுக்கு எங்களுடைய மதமுக்கு ஆரம்ப காலத்திலேயே ஒரு பெரிய சிதமச்சை தேவைப்பட்ட போது துணிந்து இந்த உலகத்துக்கு பெரும் நூற்களை சமர்ப்பித்தவர் யார்? பசீர் தந்தும் வசீர் தந்தும் வஜீர் தந்தும் நிகாயத்தில் மசலபுக்கு பின்னால நாலாவது வந்தது இல்லையா பசீர், அப்படித்தானே? உம் முக்தசர், அதுக்கு பிறகு நிகாயத்தில் மசலபி ஜராயத்தில் மர்ஹர். இந்த நிகாயாவில் இருந்து பசீர் தந்தும் வசீர் தந்தும் வஜீர் தந்தும் பிறகு குலாசா என்று வேறு குலாசா தானே முக்தசர். முக்தசரை குலாசா செய்தார்கள், முக்தசரம் முதலிய சனாசாந்தார். உங்களுக்கு தெரியுமா பசீத்தினுடைய சுருக்கம் பசீத், வசீத்தின் சுருக்கம் வஜீர், வஜீருக்கு மட்டும் 70% உள்ளன. மூன்றாவது சுருக்கி எழுதிய ஒரு நூலுக்கு 70% சுமார் உள்ளன என்றால் எவ்வளவு ஆயுள் தற்கு பேசுகிற ஒருவர் அவர் ஹதீஸின் ஆழ மகளம் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குமா? குர்ஆனின் ஆழ மகளம் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குமா? அப்பொழுது ஒரு அருமையான நூல் இப்படி எல்லாம் திட்டத்துறைக்கு பங்களிக்கிறது. போனார் என்றும் இப்படி எல்லாம் நூல்களை தரமான நூல்களை எழுதிவிட்டு போனார்கள் தெரியுமா? இந்த அளவிலிருந்துதான் வலித்து தெளிந்தெடுத்து அதுக்கு பிறகு எத்தனையோ நூல்கள் வந்தாயிட்டுள்ளது. ஒரு பட்டியலை போட்டாங்களே அவர்களுடைய நூல்களுடைய எண்ணிக்கையை நீங்க இன்டர்நெட்ல தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா 200+ நூல்கள் அடையாளப்படுத்தப்படுகிறேன். இப்படி தெரியல சபரி போல சுயுத்தி போல ஒரு பன்னூறு ஆசிரியராக இருந்தவர் ஒரு முத்தி பல்துறை அறிஞராக இருந்தவர். ஒரு சாதாரணமாக தன்னை சிறு சிறு துறைகளோடு அல்லது குறிப்பிட்ட ஒரு பெரிய துறையோடு சுருக்கிக் கொண்ட ஒரு மகான் அல்ல. எல்லா துறைகளுக்கும் ஏறத்தால் அவர் பங்களிப்பு செய்தார். துறை என்னவென்றால் இர்முல் ஹதீஸை அவர் எதுவும் எழுதாமல் விட்டது. ஹதீஸ் துறையில் எழுதாமல் போனதுதான் அவர் பத்திப்படி சொன்னதை சொன்னார்கள். அந்த துண்டை மட்டும் பிடிச்சு கொண்டு ஒரு சில பேர் படுத்திருப்பார். என்ன ஹதீஸ் அவருடைய சவாபம் பணிவின் காரணமாக சொன்னார். அது ஒரு கேள்வி. என்ன ஷேத்தான் இந்த ஹதீஸை விளக்கப்படுத்துகிற கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு அதோடு தொடர்ந்து பல கேள்விகள் மனிதனுக்குள்ளே ஜின் புகழ முடியுமா? நல்ல விளங்குது பிரச்சனை தானே. மனிதனுக்குள்ளே ஜின் புகழ முடியுமா? புகுந்தால் அவன் பேசுவது ஜின் பேசுகிறதா அல்லது மனிதன் தான் பேசுகிறான் என்பதை எல்லாம் காரூ தவீர் என்ற நூலிலே இந்த ஹதீஸுக்கு அவர்கள் கேட்ட விரிவான கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார்கள். சுமார் 19-20 பத்திரங்கள் பதிலை எழுதிவிட்டு சம்பந்தமான ஹதீஸ் சம்பந்தமான ஹதீஸுக்கு நான் பதில் சொல்லிவிட்டு இன்னும் விரிவாக இதனை பேச வேண்டும். அந்த அளவுக்கு விரிவாக பேசுகிற அளவுக்கு இந்த அரியானத்தில் ஹதீஸ் துறையில அறிவெல்லாம் இல்லை. இப்ப நாங்கள் விரும்புவது அப்படித்தான் எழுதுவோம். ஒரு பணிவின் உச்சம் என்ன? நாங்கள் எழுதும்போது எழுத மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஒரு 10-12% எழுதுவோம். அவர்கள் பெரிய சின்ன கேள்விக்கு நீண்ட பெரிய ஆழமான பல பக்கங்கள் சில பேரை ஒரு கேள்விக்கான பதிலே நூலாகவும் வாங்கி போனது உண்டு. அப்படின்னா எழுதி போட்டு அவர்களுடைய பணிவு எனக்கு அவ்வளவு ஒன்றும் தெரியாது, இருந்ததை பரிமாறிக்கொண்டேன், தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளலாமே என்று விட்டு விட்டு போகிற வார்த்தையை எங்களுடைய மேதாவிகள் அதிமேதாவிகள் என்ன சொல்றதுக்கு மெச்ச படித்த அதிமேதாவிகள் சொல்லுவோமே இவர்கள் அந்த துண்டம் வந்து பிடிச்சு போறது ஆரம்பத்திலே அவ்வளவு வாசிப்பாரு. அப்ப அதை மட்டும் விட்டுட்டு இதை மட்டும் பிடிச்சுக்கொண்டு எனக்கு ஹதீஸ் சொல்லுது. இமாம்களை ஹதீஸ் துறையை படித்தார்கள், யாகத்தில் படித்தார்கள், நல்ல விளைவிப்போம். அபு சஹல் அல் மர்வதி அவங்களை படித்தான், அபுல் ஃபத்ல் அல் ஹாக்கிமி அவர்கள் படித்தான், அபு முஹம்மது அல் குவாரி அவர்களிடத்தில் படித்தான், முஹம்மது பின் யஹ்யா அல் ஜௌசரி இடத்தில் படித்தான், ஹாஃபிஸ் அபு ஃபித்யான் அபு ஆதி இடத்தில் படித்தான், நஸ்ருல் இப்ராஹிம் அல் மக்தீசி இடத்தில் படித்தான். ஹாஃபிஸ் அபு ஃபித்யான் தான் அவர்களுக்கு சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிமையை ஓதி கொடுத்தார். மிக தெளிவாக படித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பணியாற்றிய துறைகள் ஹதீஸில் அல்ல, வேறு துறைகள். இறுதி காலத்திலே அவர்கள் பணியாற்றினார்கள் என்று சொல்லுவதற்கு அவர்கள் ஹதீஸ் துறையில் கை வைத்தார்கள். அந்த மனிதனுக்கு அதாவது குறுகிய காலம் அந்த நிர்வாகம் மொத்தமே 55 ஆண்டுகள் இமாம் ஷாஃபி 54 ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஆக குறைந்த காலம் வாழ்ந்த இமாம்கள் தான் கூடிய பணி செய்து விட்டு போனார்கள். அதனால்தான் அன்றே சொன்னார்கள் அந்த காலத்தின் ஆச்சரியம் என்று இமாம் கஸ்ஸாலிக்கு அன்றே மக்கள் பேசிக் கொண்டார்கள். குறைந்த காலம் 55 ஆண்டுகள். அது விசேஷம் என்ன தெரியுமா? அவங்க ஒப்பாட்ட வந்து நேற்றுட்டாங்க, நேற்று அவர்களுடைய மரணத்தினம் ஜுமாதல் ஆசிரா, இந்த ஜுமாதல் ஆசிரா தானே 16வது நினைவூட்டப்பட்டுச்சா? ஜுமாதல் ஆசிரா 16வது பிரிவில் தான் ஒப்பாத்தான. இன்னைக்கு நாங்கள் 15வது பிரிவில் இருக்கிறோம். இமாம் ஹஸ்ஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இறப்பை தினம் நேற்று. ரொம்ப பொருத்தமா இருக்கு, இது போல இருக்கு. நிலையான அமைச்ச ஒரு கூட்டம் நினைக்கிறேன். நேற்று அமைஞ்சிருந்தா இன்னும் ஒரு நார்த்தாவும் கொடுத்து சாப்பாடுலாம் போட்டுப்பீங்களா? சும்மா சொன்னேன். அடைந்தவர்கள் இது ஆக குறுகிய காலத்தில் இருந்து கொண்டு அவர்கள் ஹதீஸ் துறைக்கு இறுதியாக வந்த போதுதான் அவர்களுக்கு காலம் கைகூடவில்லை. அபுதாவுதை படிக்க ஆரம்பித்தார்கள். இப்படி எல்லாம் அறிந்தால் அது துறையில் இருந்து அவர்கள் பணி செய்வதற்குரிய காலத்தை அல்லாஹ்வுடன் நிறுத்தி வை. அல்லாஹ்வுடன் ஒருவர் மூலமா எல்லாவற்றையும் ஆக்குவதில்லையே. ஆகவே அவருடைய எழுத்து பணிகளில் அவருடைய சிதமத்தில் ஹதீஸ் துறை உள்ளடக்கவில்லை என்பதனால் அதனை இன்னும் தங்களுடைய வாதத்திற்கு வலுவான ஆதாரமாக சேர்த்துக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அப்படி ஒன்று நடக்க இல்லை. மிக தெளிவாக அவர்கள் ஒரு அறிவு ஆளுமை, அவர்கள் ஒரு அறிவு ஆளுமை. இவருடைய நான் விளக்கப்படுத்தியது இந்த பின்னணியில் இருந்துதான். இவர் ரஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முறையாக படித்தவர்கள் வரையும் நன்கு படித்துக்கோம். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவருக்கு ஆசிரியர் இல்லை. எதிர மட்டும் இன்முல் ஜெதல் இருக்குது. இன்முல் ஜெதல் தான் ஏற்கனவே சொன்னேன். விவாத இயல் இதுல மட்டும்தான் என்ன நாமளுக்கு ஆசிரியர் அறியப்படுகின்றார். சுயமாக ஜெகரை கற்றவர்கள். மற்றபடி ஒரு ஆசிரியர் மாணவனான உறவின் மூலமாகத்தான் தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொண்டார்கள். ஏனென்றால் இன்னமல்ல அன்பு பித்த ஆகும். அறிவு என்பது ஒரு ஆசிரியரிடம் இருந்து படிப்பதை கொண்டுதான் வரும். எனவே சுத்தகியார்கள் கற்றார்கள், தசோபியார்கள் கற்றார்கள், ஹதீசியார்கள் கற்றார்கள் என்பதெல்லாம் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. சுத்தகியில் அவர்களுடைய மிகப்பெரிய ஆசான் தான் இமாம் இமாமுல் ஹரமீன் அபுல் மஆலி அஜ்ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாமுல் ஹரமீன் அபுல் மஆலி என்றால் அவர்களுக்கு வேறு விளக்கம் அறிமுகம் தேவையில்லை. அப்படியான ஒருவரிடம் படித்த நேரத்தில் ஆசிரியரே அசந்து போனார். அவருடைய அசாதாரண திறமை புலமையை கண்டு அவர் என்ன செஞ்சாங்க, அசந்து போனார். அவருடைய மாணவர்கள் மத்தியிலே இவரை குறிப்பிட்டு பேசுவார்களாம். தன்னுடைய மாணவர் மத்தியிலே இவர்களை குறிப்பிட்டு பேசுவார். அவரோடு படித்துக் கொண்டிருக்கிற காலத்திலேயே அவருடைய எழுதிய நூல்களை எல்லாம் மிகவும் சிறப்பாக, தன்னுடைய ஆசிரியர் தொகுத்து எழுதிய நூல்களை எல்லாம் சிறப்பாக படித்துவிட்டு அவர்கள் எழுதிய ஷாஃபி மதுஹபுக்கு எழுதிய நூலாகிய உம்முடைய விரிவு முக்தசர், அதற்கு முக்தசரா அதற்குரிய விரிவாகிய நிஹாயத்துல் மத்லப் ஃபி ஜராயத்துல் மத்ஹப் என்பது இமாம் கஸ்ஸாலி அவர்களுடைய ஆசிரியர் இமாமுல் ஹரமைனுடைய நூல். அதுக்கு அவர் வைத்த வேலை தான் அன் பசீத் இருந்தது. ஆசிரியர் எழுதின நூலுக்குத்தான் அவர் வருகிறது. ஆசிரியர்கள் சும்மா போய் எங்களை உங்களை போல சும்மா படிச்சுட்டு வரையில்ல. அவங்க போனாங்க பேசிட்டு ஆசிரியர் இடத்துல பேசி மிகவும் நல்ல முறையில் இருந்து படித்தார்கள். இமாமுல் ஹரமீன் அவர்கள் கண்டது மட்டுமல்ல நீண்ட நாள் இருந்து படித்தார்கள். நைத்தா உடைந்தார். இவர்கள் தூஸ் என்ற இடத்துல தான் பிறந்தது. யார் அந்த வீடியோ குறித்து படத்தை போகிறது தம்பி போட்டோ இதுல நீங்க பார்க்கலாம். அவருடைய கபர் விளங்குத கபர் பாக்கி ஆரம்பத்தில் இது நான் நேரடியா போய் எடுத்தது. இதுல வருவாங்க சில பேர் யார் யாரெல்லாம் வந்து எடுத்தாங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கபர் மைக் கொண்டுதாங்க. இந்த படம் ஒவ்வொன்றா போ, முதல்ல இருந்து போறது முதல் பாருங்க எங்க இயக்குறாங்க. முதலாவது படத்துல இருந்து இதுதான் முதல் படம். அடுத்த பெருசாக்கலாம் ப்ரொஜெக்ட் சரி. இது ஹாரூனியா என்றது இதனுடைய இடம். இந்த பேர் பேர் ஹாரூனு ரஷீத் இருக்கிறாரே, கலீஃபா ஹாரூனு ரஷீத். அவர் ஓய்வெடுப்பதற்காக அல்லது அவருடைய காலத்திலிருந்து யுத்த சிறை கைதிகளை வைப்பதற்காக ஒரு சிறைச்சாலையாக இருந்திருக்க வேண்டும் என்று இருவேறு கருத்துக்கள். இது மபுனல் ஹாரூனியா அல்லது பினாயா ஹாரூனியா என்று இருக்குது. இத்தூஸ் தூஸ் என்பது கிதாபில் ஒரு கரியத்தும் மின்குரா தூஸ் 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 என்பது ஈரான் இப்போ இருக்குது பாரசீகம் என்று ஒரு பெரிய விரிந்த ஒரு இடம். இந்த இடத்துல இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கபர் இதாக இருக்குது. அதுக்கு முன்னால இதாக இருக்குது இதுதான் அவருடைய கபர். ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய இந்த ஏரியா அவ்வளவும் இன்றும் அமைதியான பூங்காவாகத்தான் இருக்கு. இந்த இடத்துல யாரும் போற இல்லை. அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. ஈரானுடைய இப்ப இருக்கிற நிர்வாகம் வந்து ஒரு ஷியா நிர்வாகம் அகலு சுன்னத்து ஜமாத்துடைய ஆட்களை ஏரியாவை காட்டி கொடுக்க மாட்டான். இப்ப இந்த ஏரியாவில் இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் உயிர் வாழும் காலத்தில் உஸ்ரத் நான் தனிப்பட்ட முறையில் தனியே இருந்து அல்லாஹோடு நெருங்கி இருக்கிறத விரும்பினார்களோ அது போலவோ என்னமோ தெரியல. மௌத்தான பிறகு நீ தனியவே இருந்து அல்லாஹ் வச்சுட்டான் போல இருக்கு. யாரும் அங்கே போறது இல்லை பார்க்கறது. இந்த மாதிரி எங்களை போல யாராவது கேள்விப்பட்டு போய் பார்த்தா தான் என்றால் ஷிய நிர்வாகம் அப்படி ஒரு சுன்னத்துல் ஜமாத்தாளுடைய எந்த ஒரு தடயங்களையும் காட்டி கொடுப்பது இல்லை. இப்ப இதுல விவரண படம் அடுத்தது இதுதான் அவருடைய இது பாரசீகத்தில் எழுதப்பட்டிருக்கு. கபருக்கு மேல அவருடைய மொழிபெயர்ப்பு இமாம் கஸ்ஸாலியின் நினைவு. அடுத்தது இது அவருடைய கபர் கட்டப்பட்டிருக்கு. விளங்குதா அந்த கபர்? கடுமையான கூதல், இது என்கிற சில முகங்கள் இருப்பாங்க. நினைக்கிறாங்க ஹசாரி இந்த யாரும் விவாகரத் நிற்கிறாங்க, சுலைமான் ஹசரத், இது ஹாஃபிஸ் ஹாரி அப்துல் ஹலீம், அது சூஃபி ஹசரத் மகன் அப்துல்லா வந்திருக்கிறாரோ தெரியல. இது ரெண்டு கபருக்கு மத்திய அடுத்த ஹாரூனியா, இது அந்த இடத்துல இருக்கு. கை பழைய இனிய ஞாபகங்கள் அப்படியா? இது அந்த ஹாரூனியா அந்த கட்டிடத்துக்குள்ள விவரண படங்கள் இருக்குது என்னன்னு சொல்லி போட்டு. இதுதான் இந்த தூஸ். இமாம் கஸ்ராலி அவர்கள் பிறந்ததும் மறைந்ததும் இந்த இடத்தில்தான். ஆனால் இங்கிருந்து நியாயமான பயணங்கள், அறிவு பயணங்கள் செய்தார்கள். ஷாமுக்கு போனார்கள், மிஸ்ருக்கு போனார்கள், பக்தாதுக்கு போனார்கள், ஹரத்துக்கு போனார்கள், மக்காவு மதீனாவுக்கு போனார்கள், நியாயமான பயணங்கள் செய்தார்கள். ஆறு வாழ்ந்தது 55 ஆண்டுகள் தான். இந்த மனுஷன் இந்த பயணங்கள், இந்த படிப்பு, இந்த படிப்பிட்டல், இந்த தீன்கள், இந்த மகிழ்ச்சிகள், தனித்திருத்தல், எல்லாவற்றுக்கும் இடையில இத்தனை அற்புதமான நூல்களை, இத்தனை பெரிய அளவுக்கு சேகரத்தை இந்த சமுதாயத்தில் கொடுத்து விட்டு போனது என்பது அல்லாஹால ஒரு தனிப்பெரும் அருளோடு அந்த மனிதனை இந்த உலகத்தில் பிறக்கச் செய்து, வாழச் செய்து, மரணிக்கச் செய்து வைத்திருக்கிறான். இது வேற ஒன்றும் இருந்து விளக்கம் தேவையில்லை. இவரை போட்டு ஒரு பெரிய மனிதராக நாங்க விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் இந்த தூசில இருந்து செய்த இந்த பணி இருக்குது. நான் சொல்ல வந்தது அதுதான், நிறைய அழுத்து போனேன். தூசில் நியாயமான ஆயுதங்கள் இருந்தார்கள். தூசை இப்ப யாரும் அடையாளப்படுத்துறது இல்லை. மஸ்ஜித் அவர்களுடைய இடத்தை தான் அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் இமாம் ஹஸ்ஸானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாரசீக பெருந்தவஞ்சர் ஃபிர்தௌசியுடைய கபரும் இது தப்பால் இருக்குது. படிச்சுட்டீங்க, பாரசீக பெருந்தவஞ்சர் ஃபிர்தௌசி என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய கபர் இது பின்னால்தான் இருக்குது, பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப ஃபிர்தௌசியுடைய கபர் இப்படி அவருக்கு சிலையும் வச்சிருக்கிறாங்க ஃபிர்தௌசி. இப்படி ஒரு பெரிய ஏரியாவில் இருந்து அறிவு பாரம்பரியம் ஒன்று உள்ளுக்க வாழ்ந்து, அறிவு பாரம்பரியம் ஒன்றோடையும் இரண்டரை கலந்திருந்து, தகுதியான இமாம்களிடம் போய் தகுதியான முறையிலே, தரமான முறையிலே கல்வி பெற்று, தேவையான பணிகளை அற்புதமான முறையிலே எழுத்தாலும் பேச்சாலும் செய்துவிட்டு, சமூகத்துக்கு தேவையான விளக்கங்களை அவ்வப்போது மிக அழகாக துல்லியமாக கொடுத்துவிட்டு, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி குறுகிய காலத்திலே இந்த உலகம் வியக்குகிற நாம் எல்லாம் புரு முயற்சி பார்க்கும் நிறைக்கமை வைத்துவிட்டு சென்றவர்கள் தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி. நீங்க அந்த இடத்துக்கு ஒருத்தா போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும். அவன கபரு கிட்ட போய் பார்த்தீங்கன்னு சொன்னா உணர்ந்தவன் இந்த வகையில சொல்றேன், ஒரு ஆத்ம திருப்தி. அது நான் நினைக்கிறேன் அந்த அவர்களுடைய அந்த நூர் அல்லது ரூஹ் அப்படி போகுவர்களை கவர்ந்திருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது சிறு வயதுல கூட நான் சொன்ன ஆரம்பத்தில் முதலாவது எங்களை வாய் உச்சரிச்சது இமாம் இமாம் ஹஸ்ஸாலியுடைய பேர் தான். படித்தா ஓதுனா இமாம் ஹஸ்ஸாலி மாதிரி ஆகணும் என்று இலட்சியம் என் இதயத்தில் இருந்துச்சு. ரகசியமான ஒரு விஷயம் தான் சொல்றேன். அதனால இந்த கிதாப் இருக்குது இல்லையா, ரஹமத்துல்லா இஸ்கோஸ் மட்டும் கிண்ணியாவில் மட்டும்தான் இலங்கைக்கு கிதாபுகள் வரும் அந்த காலத்தில். அது பெரிய கஷ்டம், பழைய ஆளுங்களுக்கு தெரியும். இது சவுதியில் அந்த நேரத்திலேயே நான் சொல்லி அனுப்பியிருக்கு. இந்தியா ஒலிம்பிக்கில் வாங்கணும், இந்தியாவை மட்டும் வாங்கி தரி வராது, அதனுடைய விரிவுரை நூலோடு வாங்கணும். ஆனா இதை வாங்கி எடுக்கிற நேரத்தில் இந்த பேரத்தோட சரியா வாசிக்க தெரியாது. அதுதான் விஷயம். 84ஆம் ஆண்டு ஓத போறேன், 85ஆம் ஆண்டு இதை வாங்குறேன். இந்தியா இன்றைக்கும் சரியா வாசிக்க தெரியாத ஒரு ஆள் நான். அன்றைக்கு மதரசால 2ஆம் வகுப்பு இதை வாங்கினா எப்படி ஒரு நிலையாது? இது நான் வாங்கி எடுத்ததுக்கு பிறகு ரஹ்மானியா மதரசாவில் லைப்ரரியும் இல்லை. ஐயாவுக்கு சருது இதைத்தான் பாவிப்பான். நான் என்ன சொல்ல வரேன், ஓதினால் படித்தால் அறிவாளியா வந்தால் ரம்ஜானி மாதிரி தான் வரணும் என்று சிறு வயதிலேயே எங்களுக்கு போய் ஊறி போயிருந்தது இரத்தத்தில். நாடி நாடகம் தான் நான் சொன்னேன். அந்த ஆரம்பத்தில் சொன்ன அந்த நம்பியிலாமஸ்தமா பல்வல் வரி மீங்கமா எனக்கு அரபு ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார். ஆரம்பத்தர்னு சொல்லுவோம், முந்தி இஸ்லாம் டீச்சர் மௌலவி டீச்சர் வந்து அரபு
டீச்சர் சொல்லி எப்ப எண்ணம் கொடுப்பான் அப்படின்னு பழைய ஞாபகம் நீ மரபு டீச்சர் அரபு முறை அவங்க என்ன செய்வாங்கன்னா படிச்சுட்டு இருப்பான் ரசாலி யார் வகுப்புல அரபு இஸ்லாம் பாடங்கள் அந்த நேரத்தில் படிச்சுட்டு இருந்த சம்பவம் தான் இமாம் ரசாலி ரசூலுல்லாஹி எங்க அவங்க படிக்கிறதுக்காக வேண்டி போனது பேச்சு வார வழியில என்ன ஜூர்ஜானுக்கு போனாங்க அபு நஸ்ர இஸ்மாயிலி அவங்களுக்கு நிறைய சித்திரத்தை படிச்சுட்டு வரும் போதுதான் இடையில ஒரு வழிப்பறி கொள்ளையர் நிறுத்தி இந்த சோசியத்தில் பயணக்குழுவத்தில் என்ன அவற்றையும் படித்த நேரத்தில் இவர்களுடைய பாட புத்தகங்கள் அவ்வளவும் என்ன குறிப்பெல்லாம் ஞாபகம் இருக்கிறார் போச்சுது இவங்க போய் கேட்டாங்க தலைவரிடத்தில் அந்த கல் வழிப்பறை கொள்ளையர் சோசியினுடைய தலைவரிடத்தில் என்ன சொன்னாங்க அது உங்களுக்கு பயனளிக்காது சொன்னா நீ பெரிய என்ன என்ன இப்படி சொல்லு சொன்னா படித்த அறிவு உனக்கு அறிவு இருந்தா இந்த வேறு போனா உன்ட்ட எங்க அறிவே இல்லையே தஜர்வத்தம் என்ன நிக்கந்தான் உனக்கு அறிவே இல்லாம போயிருந்தது பிறகு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கும்படி சொன்ன பிறகு எடுத்துக்கொண்டு வந்து அன்று முதல் மூன்று ஆண்டுகளாக உட்கார்ந்து அதை மனப்ப ஆரம்பித்தான் இது சம்பவம் சின்ன வயசுல படித்த ஞானம் இருக்குதான் சம்பவம் இதை எங்களுடைய அரபு ஆசிரியர் எங்களுக்கு ஏழாம் வயசுல சொல்லி தந்தார் ஒரு தடவையில பல தடவைகள் பாடசாலைகளை சொல்வான் இதெல்லாம் குடி கொண்டு போயிருச்சு படிச்சா ஓதுனா அறிஞனா வந்தா எப்படியான அறிஞனா வரும் ரஸ்ஸாலி மாதிரி ஒரு அறிஞனா வரும் இந்த காலத்துல வந்து கொண்டு ஒரு சிலர் இப்படி எப்படி பேசுனா எங்களை போன்றவர்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஆத்திரம் வந்தது யோசனை பண்ணிப்பார் நியாயமான குற்றங்கள் இருந்தால் எதிர்கொள்ளலாம் அர்த்தம் இல்லாத உப்பு சப்பட்ட வாதங்கள் சொல்லுகிற போது சிரிப்பதா அழுவதா என்பது நமக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கிறது சில வேளை சிரித்து பார்த்துவிட்டு வைதா காத்தபகம் ஜாகிருன காது சகாமா குதில் அப்போ ஒருத்தி ஆறு மனித ஜாகிரி கருத்து ஜவாபி அழன் ஜாகிரி ஜவாப் இப்படி எல்லாம் விட்டு போக முடியும் என்னுடைய நேரம் முடிவுக்கு வந்து விட்டது நீண்ட நேரம் ஒரு மனத்தியாளமாக போது பேசினேன் நம் ஹசாரி ரசூலுல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அறிவு ஆளுமை என்பதை நாம் இந்த இடத்திலே ஒரு தலைப்பாக கொண்டு பேசினோம் அவர்கள் பற்றிய இந்த சில குறிப்புகள் உண்மையிலேயே அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியதாக நாம் நினைவில் கொள்வதற்கோ மனதில் கொள்வதற்கோ இல்லை நாம் உட்கார்ந்த பேசிய கேட்ட அனைவரும் இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பேசி கேட்டு நமது அந்தஸ்தை உயர்த்தி கொண்டு போகிறோம் என்பதே உண்மை அவர்களுடைய சிந்தனைகளின் தினத்திலே சிதறல்களாக விட்டது எனக்கு முன் பேசிய பேச்சாக பல விஷயங்களை சொன்னார்கள் அந்த முத்தான சிந்தனைகளோடு கற்றுண்டு போயிருந்த சங்கமித்து போயிருந்த உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய அந்தத்தை நாம் வரும்போது இருந்த அந்தத்தை விட கூட்டி எடுத்துக்கொண்டு உயிர்களை செல்கிறோம் என்பது மட்டுமே சர்வ உண்மை என்னுடைய இந்த கூட்டத்தினால் நாம் வஸ்ஸாரி அவர்களுக்கு எந்த புண்ணியமும் கிடைக்கப் போவதில்லை வேண்டுமென்றால் கூறிய துவாக்கள் அவர்களுடைய அந்தத்தை உயர்த்தலாம் என்றால் முஸ்லிம்களுடைய துவாவம் இருப்பாரும் மரணத்திருக்கக்கூடியவருடைய அந்தத்தை உயர்த்தும் சந்தேகம் இல்லை அது தவிர அவர்களுடைய உச்சம் நிறைந்த அறிவு பணிக்கும் உச்சம் நிறைந்த சிந்தனை செல்வத்துக்கும் உச்சம் நிறைந்த சிந்தனை புத்தி பணத்துக்கும் உச்சம் நிறைந்த கிரகிக்கும் ஆற்றலுக்கும் அவர்கள் புத்தான இஸ்லாத்தின் ஆதாரம் என்பதற்கு அப்பால் வேறு வார்த்தைகள் சொல்ல முடியாது இருக்கிற நிலையில் நாம் எதனையும் அவர்களுக்கு கூட்டிவிட்டு போகவில்லை இந்த சபையில் என்பதை மிக உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் இதுவரை நேரமும் பொறுமையோடு இருந்து கேட்ட உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் எல்லாருக்கும் செய்கிறார் இந்த சபையிலே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நல்கிய மஜ்லிஸு ஷரியாவின் ஸ்ரீலங்காவுக்குடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இதுக்கு முன்னறிந்த இடத்திலே பெரிய பள்ளிக்கோ அல்லது வேறு நிறுவனங்களோ நடத்திய இப்படியான கருத்தரங்கள் மாநாடுகளிலே ஒரு தலைமை தாங்குகிற குண்டகை பூத்த முகமொன்று இருக்கும் அதில் வெளியே இல்லையே ரியாது ஹசரத் அவர்கள் அவர் இருந்திருந்தா இந்த சபையில் இருந்திருப்பார் அவர்களையும் நினைத்துக் கொண்டு அவருடைய மறுவி வாழ்வுக்காக மன்னரை வாழ்வுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் அனைவரும் மிகவும் விரிவாக எதுவும் பேச வேண்டிய விஷயங்களை பேசுவதற்குரிய நல்ல சந்தர்ப்பமாக அவ்வாறு இதைவிட நல்ல சந்தர்ப்பமாக அவ்வாறு காலம் ஆக்கி வைக்க வேண்டும் என்று மிகவும் மனதின் அடித்தளத்திலிருந்து பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விரைவருகிறேன் பேசியவற்றிலிருந்து தப்புத்தவர்கள் இருந்தால் என்னை மன்னித்தருமாறு உங்களிடம் மிகவும் கைவோடு வேண்டி விரைவிருக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு